नित्यं श्रुतेः परिचितौ यतमानमेव नीलोत्पलं निजसमीपनिवासलोलं प्रीत्यैव पाठयति वीक्षणदेशिकेन्द्रः कामाक्षि किन्तु तव காலிமசம்பிரதாயம். இது கட்டாட்ச சதகத்தில் 33வது ஸ்லோகம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஹே காமாட்சி, தவ வீக்ஷண தேசிகேந்திரா, உன்னுடைய கட்டாட்சம் என்ற குருநாதர், தேசிகேந்திரா அப்படிங்க குரு மகாராஜ் அப்படின்னு உயர்த்தி சொல்கிறார். அந்த அப்பேற்பட்ட குருவானவர் நித்தியம் எப்பொழுதும் ஸ்ருதேஹே பரிஷ்தோ, ஸ்ருதியை தெரிந்து கொள்வதற்காக, அதாவது வேத மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, யதமானமேவ முயற்சி செய்யும் நிஜசமீப நிவாசலோலம், தன்னுடைய பக்கத்தில் வசித்து கொண்டு சுசூஷெல்லாம் பண்ணுற நீலோத்பலம், நீலோத்பலம் என்ற அந்த சிஷ்யனுக்கு உன்னுடைய கட்டாட்சங்கிற குருநாதர் என்ன பண்ணுறார், பிரீத்தேவ ரொம்ப பிரீத்தியோடு காலிம சம்பிரதாயம், காலிமம்னா கருப்புன்னு அர்த்தம், காலிம சம்பிரதாயம்னா பாபத்தோடு கூடிய வழியை பாட்டயத்தி சொல்லித்தராரு எதுக்கு அப்படின்னு ரொம்ப வேடிக்கையான ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்குது. அதாவது அம்பாளுடைய கட்டாட்சம் குரு நீலோத்பலம் சிஷ்யன், உத்தம ஸ்திரீகள்லாம் காதில் நீலோத்பலத்தை வச்சுட்டுருப்பா, கண்ணு காது வரைக்கும் நீண்டிருக்கு. அதனால் இந்த நீலோத்பலம் நிஜசமீப நிவாசலோலம், அம்பாளுடைய கட்டாட்சத்துக்கு பக்கத்தில் வசிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த காதில் வந்து உட்காந்துருக்கு. ஸ்ருதேஹே பரிச்சிதம், ஸ்ருத்தினா காதுன்னு அர்த்தம். ஸோ காதுக்கு பரிச்சயம் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இந்த கட்டாட்சங்கிற குருநாதருக்கு எப்போவுமே சமீபத்தில் இருந்துட்டு அவருக்கு சுசூஷ பண்ணணும் ஆசைப்பட்டு இருக்கிற இந்த நீலோத்தலத்துக்கு, அந்த நீலோத்தலம் கருப்பாக இருக்கும், காமாட்சியுடைய கட்டாட்சம் அதை விட கருப்பாக இருந்துட்டு இந்த நீலோத்தலத்துக்கு கருமையை பற்றி சொல்லி கொடுக்கறது, அதாவது நீலோத்தலத்தை காட்டிலும் காமாட்சியுடைய கட்டாட்சம் கருப்பாக இருக்குது, அழகாக இருக்குது, அந்த அந்த கண்கள் காது வரைக்கும் நீண்டிருக்கு அப்படிங்கிறது விஷயம். அதை வச்சுட்டு இவ்வளோ அழகான ஒரு கற்பனை பண்ணார் முக்கக்கவி. இந்த மகான்களுடைய சரித்திரத்தில் பார்த்தா ஏதாவது சில கேரக்டர்ஸ் இருப்பா. ராமகிருஷ்ணனுடைய சரித்திரத்தில் கிரீஷ் சந்திர கோஷ் மாதிரி, கிரீஷ் சந்திர கோஷ்ங்கிறவர் ஒரு பெங்காலி ட்ராமாலாம் எழுதி நடிக்கிறவர், நல்லா பாடுவார். அவருடைய துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம், அந்த மாதிரி நாடகங்கள்லாம் ரொம்ப எத்தனையோ வாட்டி மேடை கண்டிருக்கு. அவர் நாடகங்களை தானே எழுதுவார், எழுதி நடிப்பார். அது இன்றைக்கும் 200 வருஷத்துக்கு அப்புறம் கூட அதெல்லாம் இன்னும் நடிச்சுட்டு இருக்கா, அவ்வளோ அழகான எழுத்து. அவருக்கு சின்ன வயசில் 2 மனைவியும் காலமாகி ஒரு குழந்தை தவறி சின்ன சின்ன குழந்தைகளோடு அவர் சிரமப்பட்டிருந்தார். அதனால் அவருக்கு தெய்வ பக்தியை போயிடுத்து இந்த ட்ராமா, பல பெண்களோட பழக்கத்தில் அந்த குடி பெண்கள் பழக்கம்லாம் வந்துடுது. அப்படி இருக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை தேடி போய் ஆட்கொள்கிறார். அவருடைய இந்த ஒரு நாடகத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் போகிறார். அவரை பற்றி அதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரியறதுனால கிரீஷ்சந்திர கோஷ் வாசலில் வந்து அவரை வரவேற்கிறார். ராமகிருஷ்ணர் அவர் கிரீஷ்சந்திர கோஷ் நமஸ்காரம் சொல்கிறார். ராமகிருஷ்ணர் அதோட பணிவாக வணங்கி நமஸ்காரம் சொல்கிறார். கிரீஷ்சந்திர கோஷ் வியப்பாக இருக்குது, இவர் எல்லாரும் பரமஹம்சருங்கிறார், நம்மளை நமஸ்காரம் பண்ணுறாருன்னு. அவர் திரும்பி நமஸ்காரம் பண்ணுறார். ராமகிருஷ்ணர் திரும்பவும் கிரீஷ்சந்திர கோஷ் நமஸ்காரம் பண்ணார். ராமகிருஷ்ணர் வேற ஒரு சமாதி நிலையில் இருக்கார், இது எனக்கு மேலே பெரிய குடிகாரனாக இருப்பார் போருக்கு இவர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் வாங்கணுமா அப்படின்னு கூட வந்து வாக்கிக்கிறார். இவர் கொண்டு வாங்க வேண்டாம், பாக்கி எல்லாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு ராமகிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் அவரால் ராமகிருஷ்ணனை மறக்க முடியல. திரும்பவும் வந்து தட்சிணேஸ்வரத்தில் கிரீஷ்சந்திர கோஷ் ராமகிருஷ்ணனை பார்க்குறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ராமகிருஷ்ணன்கிட்ட ரொம்ப பக்தி ஏற்பட்டுருது. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்டே தன்னை முழுக்க ஒப்படைச்சுன்றார். ராமகிருஷ்ணர் தினம் காத்தால சாயங்காலம் காளியை நினைக்க மாட்டேயா அப்படின்னா, அதெல்லாம் மாட்டேன், நான் இருக்கிறபடி இருப்பேன், உங்களை நம்பிட்டேனா அப்படின்னோடனே, சரி உன்னோட முழு பொறுப்பும் நான் எடுத்துட்டேன், உனக்கு நான் வக்காலத்து வாங்குறேன், நீ உண்மை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் உன்னோட பவர் ஆஃப் அட்டர்னி என்கிட்ட இருக்குது அப்படின்னு ராமகிருஷ்ணபுரம் சொல்கிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறது கிரீஷ்சந்திர கோஷ் கொஞ்சமாக ஃபீல் பண்ணுறார். தான் எதை பண்ணாலும் ராமகிருஷ்ணனுடைய அனுமதி இருந்தால் தான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்றார். தான் முழுக்க ராமகிருஷ்ணனுடைய அடிமை அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து அதனாலேயே ரொம்ப தூய்மை அடைஞ்சிடுறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒரு அவதார மகான் அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார் அவர். ராமகிருஷ்ணனுடைய உபதேசங்கள் எல்லாம் தன்னுடைய டிராமாவில் கொண்டு வந்து அது மூலமாக பிரச்சாரம் பண்ணுறார். விவேகானந்தர்கிட்டையும் ரொம்ப அவர் பிரியமாக இருக்கார். ராமகிருஷ்ணர் புரிஞ்சுக்கணும்னா விவேகானந்தர் புரிஞ்சுக்கணும். விவேகானந்தருடைய அந்த படிப்பு எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கல. அவருடைய அந்த ஏழைகளை பார்த்து உருகிற உள்ளந்தான் எனக்கு உங்கள் சுவாமிஜிகிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் என்கரேஜ் பண்ணுறார். அந்த மிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது முதல்ல ராமகிருஷ்ணர்கிட்ட பழகும்போது நான் இந்த குடியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ராமகிருஷ்ணர் சொல்கிறார், குடி எவ்வளோ குடிப்பே, குடி எவ்வளோ குடிக்க முடியும் ஒன்றால் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு மகான் வந்து நல்வழிப்படுத்த வேண்டாமா, நீ மேலும் குடின்னு சொல்லாமான்னா அந்த திருட பக்தி இருந்தால் இந்த கிரீஷ்சந்திர கோஷ் இந்த குடியிலிருந்தும் இந்த மற்ற பெண்முகத்திலிருந்தும் வெளியில் வந்துடுவார் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணருக்கு தெரியுது. அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு மது நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறார். அதை இவன் குடித்தான்னா அதுக்கப்புறம் இவனுக்கு இதெல்லாம் புளிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சம்பிரதாயமாக ரொம்ப பக்தி பண்ணிட்டு மடத்தில் இருந்து அப்படிலாம் இருந்தால் கூட அதில் மாட்டிக்கிறவாளும் உண்டு. ரொம்ப இந்த மாதிரி தூர்த்தன் அப்படின்னு உலகம் நினைக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு மகானுடைய கட்டாட்சம் கிடச்சி உத்தம பக்தி ஏற்பட்டு அது மூலமாக அவனுடைய எல்லா பாவங்களும் போய் தூய்மையே வடிவமாக ஆகிறதும் உண்டு. இந்த மாதிரி ஒரு சரித்திரம் என்னமோ எனக்கு ரொம்ப ஹோப் கொடுக்கறது. இந்த மாதிரி கேசஸ் மகாபெரிவாருடைய சரித்திரத்திலையும் உண்டு, சுவாமிகளுடைய விஷயத்துலேயும் உண்டு. மகான்கள் அந்த தன்னிடத்தில் வந்து சரணாகதி பண்ண ஒரு ஜீவன் ரொம்ப சின்சியர் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவள் ஒரே ஒன்று தான் பண்ணுறார். அந்த பக்திங்கிற கயிற்றால் அந்த பக்தனுடைய மனசை தன்னுடைய பாதத்தில் கட்டி போட்டுறான். அதுக்கப்புறம் நீ போ, எங்கே வேணால் போ, என்ன வேணால் பண்ணு, எங்கே போகிற நீ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் அஷூரன்ஸ் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அந்த ஜீவன் எங்கே அலைஞ்சாலும் ஒரு மாட்டை மரத்தில் கட்டியிருந்தால் கொஞ்சம் தூரம் தான் மேய முடியும், அதுக்கு மேலே அதால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மகான்களுடைய பாதத்தில் கட்டுண்ட பின்ன சில ஃப்ரெயில்டீஸ்லாம் இருந்தால் கூட அது முன்ன மாதிரி ருச்சிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற அந்த பிடிப்பு விட்டுடுறது. சிவன் சார் என்ன விசா வந்துடுத்தா, டிக்கெட் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஃபாரின் கம்ச்சர். சுவாமிகள் சரி போனேன் சம்பாதிச்சேன் போரும் வாங்க, திரும்பி வந்தேன். திரும்பி வந்தபோது சுவாமிகிட்ட நான் எதாவது பிராயச்சித்தம் பண்ணுமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்று வேணாம் சஸ்தாமம் சொல்லிட்டு இருக்க டெய்லி அதை சொல்ல விடாமல் தனியாக வேற ஒரு பிராயச்சித்தம் வேண்டாம் அப்படின்ட்டார். திரும்பவும் இந்த ராமாயணத்தெல்லாம் எடுத்து படிக்கலாமா, சுவாமிகள் கிட்ட ஒரு தடவை அவருடைய மெத்தட்ஸ் அதாவது நாளெல்லாம் பாராயணம் பண்ணிருக்கிறது, வரவாளுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்கிறது, இதை வந்து என்னால் ஒரு கட்டத்தில் வந்து புரிஞ்சிக்க முடியல. ஏதோ ஒரு வார்த்தை மனசில் அதை கொஷின் பண்ணி நான் அத்தனை வருஷம் அவர் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த பின்ன என் மனசில் அதை பற்றி ஒரு சந்தேகம் வந்ததுனால என்னை சுவாமிகள் கைவிட்டார்னு தோணு எனக்கு. ஃபாரின் காமிச்சு விட்டார். ஆனால் ஃபாரினில் இருக்கும்போது நான் அவருக்கு ரெகுலராக கையால் லெட்டர் எழுதுவேன், ரொம்ப அவரை மிஸ் பண்ணி. அதனால் அவர் தன்னை சேர்ந்தவனாக நினச்சி என்னை திரும்பி கூட்டுண்டார். கந்த புராணத்தில் புன்னெறி அதனில் செல்லும் போக்கினை விளக்கி மேலா நன்னெறி ஒழுகச் செய்து நவையரு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி அப்படின்னு ஒரு பாட்டு. திருவாசகத்தில் முக்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என யாண்ட அத்தன் என கருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே அப்படின்னு ஒரு பாடல். செம்மை நலமறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு இது கடைசி பாட்டு திருவாசகத்தில். நாய் சிவிகை ஏற்றுவித்தேன், ஒருத்தருக்கு தன்னுடைய நாய் மேலே ரொம்ப ஆசை இருந்தால் அதை பல்ல கிளர்ச்சி கூட கூட்டின்னு போவார். அந்த மாதிரி ஒரு செம்மை நலமும் இல்லாத என்னையும் ஒரு பொருளாக்கி ஆண்டு கொண்டே அப்படின்னு சொல்கிறார். நம்ம அந்த மகான சேர்ந்தவா அப்படின்னு நினச்சா நம்முடைய மற்ற தோஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த கிரீஷ்சந்திர கோஸ்வாமி மகான்களுடைய சரித்திரத்தை படிக்கும்போது ஏற்படுறது. தீட்சிதர்களை பற்றி கேட்டால் கூட அந்த தைரியம் நமக்கு வரதில்லை. அவா கொடுத்து வச்சவா அவா பாகியசாலிகள் அப்படின்னு தோன்றது. நமக்கு என்ன வழி அப்படின்னா, அபராத சஹஸ்திரபாஜனம் பதித்தம் பீம பவார் நவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஆயிரக்கணக்கான பாபங்களை பண்ணி இந்த பயங்கரமான பவக்கடலில் விழுந்திருக்கேன், ஹே சுவாமி உன்னை சேர்ந்தவனா என்னை வச்சுக்கோ கைவிட்டுடாத அப்படிங்கிற இந்த பிரார்த்தனை. இதை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எலிஜிபிளா அப்படின்னே பார்க்காம அந்த மகான் சொன்ன வழியில் போயிட்டே இருக்கலாம். என்னைக்கா ஒரு நாள் ஒரு லைட் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் தோணித்து, நித்யம் ஸ்ருதே பரிசித்தௌ யதமானமேவ நீலோத்பலம் நிஜ சமீப நிவாசலோலம் பிரீத்தியைவ பாடயதி வீக்ஷண தேசிகேந்திரஹா காமாட்சி கிந்து தவ காலிமசம் பிரதாயம் நமஃபார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.